அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கவும் இறைவனிடம் முழு மனதுடன் அன்பு செலுத்தவும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவானாக. நம்முடைய முந்தின பாடத்தில் மசீஹ் ஈசா தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தியதையும் உலகின் பாவங்களுக்கு கிரயம் செலுத்தியதையும் பாவிகளுக்காக நித்திய சமாதானத்தின் கதவை திறப்பதையும் பார்த்தோம். இறைவனின் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடியே எல்லாம் நடந்தது. மசீஹ் கேலி செய்யப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். இப்ராஹாமின் மகனுக்கு பதிலாக அப்பாவி ஆடு இறந்ததை போல ஈசா பாவமற்ற மீட்ப எங்கள் இடத்தில் இறந்தார். ஈசா இறப்பதற்கு முன் அது முடிந்தது என்றார். இறைவனை துதியுங்கள், ஈசா மசீஹ் இறைவனின் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவு செய்தார். சிலுவையில் மேசியாவின் மரணம் அனைத்து பரிசுத்த வேதாகமத்திலும் மிக முக்கியமான செய்தியாகும். ஏனென்றால் இறைவன் அவருடைய நீதியை முரண்படாமல் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அந்த மரணம்தான் காரணம். ஆயினும் மேசியாவின் மரணம் மிக முக்கிய செய்தி என்னவென்றால் நாம் படிக்கவிருப்பது மிக அற்புதமான செய்தி. ஏனென்றால் இறைவன் ஈசாவை மரித்தோரிலிருந்து எவ்வாறு உயிர்த்தெழுப்பினார் என்பதை நாம் கேட்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே படித்தபடி ஈசா சிலுவையில் மரித்த பின் ஒரு சிப்பாய் ஒரு ஈட்டியை எடுத்து ஈசாவின் விலாவில் குத்தினார். திடீரென்று இரத்தமும் நீரும் பாய்ந்து அவர் இறந்துவிட்டார் என்பதை நிரூபித்தார். ஒரு பணக்காரன் இயேசுவின் உடலை எடுத்து ஒரு புதிய கபரில் வைத்தான் என்பதையும் நாம் கண்டோம். கல்லறையின் நுழைவாயிலின் மீது ஒரு பெரிய பாரமான கல் வைத்து மூடப்பட்டது. இறைவனின் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடியே எல்லாம் நடந்தது. நற்செய்தியில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 27 சூரா 62 முதல் 66 ஆயத்துகளையும், மத்தேயு 28 சூரா 1 முதல் 4 ஆயத்துகளையும், லூக்கா 24 சூரா 1 முதல் 11 ஆயத்துகளையும், யோவான் 20 சூரா 12 முதல் 48 ஆயத்துகளையும், யோவான் 20 சூரா 24 முதல் 31 ஆயத்துகளையும் தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போதே 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பதினொருவருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது பன்னிருவர்களில் ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் படித்த ஒரு பரபரப்பான சம்பவம், ஈசா மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் மனிதனின் மிக பெரிய எதிரிகளில் ஒன்றை வென்றார், அதுதான் மரணம். கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. 3ஆம் நாள் ஈசா தனது கூட்டை விட்டு வெளியேறும் பட்டாம்பூச்சி போல அவரது கல்லறை அடைப்பிலிருந்து வெளியே வந்தார். ஈசாவின் உடல் கிடந்த இடத்தில் கல்லறையில் உடைகள் மட்டுமே இருந்தன. ஈசா நபி ஒரு மகத்தான உடலில் எழுந்தார். அவரை விசுவாசிக்கிற அனைவரும் ஒரு நாள் இப்படியே எழுந்திருப்பார்கள் என்று இறைவேதம் சொல்லும் சம்பவம் இதுதான். 1 கொரிந்தியர் 15:20-22 வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஈசா நபியின் உயிர்த்தெழுதல் அவர் கூறியது உண்மை என்பதை நிரூபிக்கிறது. நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் தான், என்னை நம்புகிறவன் இறந்தாலும் வாழ்வான் என்று ஈசா சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? யோவான் 11:25 தம்மை நம்புகிற அனைவருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதாக ஈசா வாக்குறுதி அளித்தார். ஆனால் அவரே மரணத்தை வெல்லவில்லை என்றால் மரணத்தையும் பாவத்தையும் நரகத்தையும் அதன் சக்தியிலிருந்து மற்றவர்களை எவ்வாறு காப்பாற்ற முடியும்? ஒருவேளை ஒரு விளக்கம் உதவும். ஒரு குழந்தை கடலோரத்தில் அலைகளில் விளையாடுகிறது. திடீரென்று ஒரு வலுவான அலை குழந்தையை கடலுக்கு உள்ளே இழுக்கிறது. அந்த குழந்தை கரைக்கு திரும்ப முயற்சிக்கிறது, ஆனால் முடியாது. யாராவது அதை மீட்காவிட்டால் குழந்தை இறந்துவிடும். கரையில் ஒரு மனிதன் குழந்தையை பார்த்து அவனிடம், பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று மனிதன் குழந்தை இருக்கும் இடத்திற்கு நீந்துகிறான். ஆனால் ஐயோ, நீரோட்டங்கள் அவனை விட வலுவானவை. அவரும் குழந்தையும் மூழ்கி விடுகிறார்கள். அந்த மனிதன் குழந்தையை மீட்பதை நோக்கமாக கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் சக்தி அவனுக்கு இல்லை. கடல் நீரோட்டம் அவரை விட மிகவும் வலுவாக இருந்தது. இதை போல் மீட்பர்கள் என்று கூறுபவர்களிடம், என்னை பின்தொடருங்கள், என்னை நம்புங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள் என்று மக்களிடம் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம். அத்தகைய வாக்குறுதிகளை வழங்குபவர்களுக்கு நல்ல நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாக்குறுதி அளித்ததை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அவர்களால் தங்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் பாவத்தின் மற்றும் மரணத்தின் சக்தியை அவர்களால் முற்றிலும் வெல்ல முடியாது. மரணத்தின் சக்தி அவர்களை விட மிகவும் வலிமையானது. அவர்கள் இறக்கும் போது அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். அவர்களின் உடல்கள் கல்லறையில் சிதைந்துவிடும். அவர்களுடைய ஆத்துமாக்கள் நியாயத்திற்கு நாளுக்காக காத்திருக்கும். ஆனால் அது ஈசா நபியிடம் அப்படி இல்லை. அவர் நானே உயிர்த்தெழுதல் என்று கூறிக்கொண்டவர். அவர் கணித்தபடியே எல்லாம் நடந்தது. பாவத்தை அகற்றுவதற்கான குர்பானாக ஈசா மவுத்தானார், அடக்கம் செய்யப்பட்டார். பின்னர் 3ஆம் நாளில் அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் கல்லறையிலிருந்து வெளியே எந்த தீர்க்கதரிசியும் வந்ததில்லை. ஈசா நபி மட்டுமே அதை செய்தார். அவர் மரணத்தையும் கல்லறையையும் தோற்கடித்தார். அவர் பாவத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் நரகத்தையும் வென்றார். இவர் அனைத்திலும் மிகவும் அற்புதமான விஷயம் என்னவென்றால், ஈசா நபியின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய இந்த நற்செய்தியை உண்மையாக நம்புபவர் அவருடைய மகிமையில் என்றென்றைக்கும் பங்கு பெறுவார். ஈசா நபி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின், பயப்படாதே, நானே முதலும் முடிவுமானவர், நான் உயிருள்ளவன், நான் இறந்து விட்டேன், இதோ நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணம் மற்றும் பாதாளத்தின் சாவியை வைத்திருக்கிறேன் என்றார். இறைவன் ஈசாவை உயிர்த்தெழுப்பினார். இதனால் அவர் உலகத்தின் இரட்சகராகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்வீர்கள். வேத வாக்கியங்கள் அதைத்தான் கூறுகின்றன. அப்போஸ்தலர் 16:31 ரோமர் 10:9-10 வாசித்து இன்றைய செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்காக நன்றி. நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு பலன் கொடுக்க துவா செய்கிறோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.